శ్రీ గురుభ్యో నమః. దృగ్దృశ్య సంబంధాన ఉపపత్తి. இந்த பிரகரணம் நடந்துட்டு இருக்கு. திருக்குன்னு சொன்னா ஞானம், திருஷ்யம்னு சொன்னா விஷயம். ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் அத்தியாசத்தை விட்டால் வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டு வரா. ஒரு 10 சம்பந்தம் சொல்லி பார்த்தார். அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா வரமாட்டேங்கிறது. அவ்வியாப்தி அதிவியாப்தி தோஷங்கள் எல்லாம் இருக்கு, அது எல்லாரும் சொல்ல முடியாது. அப்புறம் கடைசியில நியாயாமிரதக்காரர் சொன்னார், ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். மீமாம்சையில வந்து மந்திரம்னா என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, எந்த லட்சணம் சொன்னாலும் அது சரியா வரமாட்டேங்கிறது. அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, பிராமணிக்கால் வந்து மந்திரம்னு எதை சொல்றாரோ அதுதான் மந்திரம், இதுதான் மந்திர லட்சணம், இப்படி சொல்லி தப்பிச்சுப்பா. அத மாதிரி லோகத்துல விவகாரம் பண்றவாள்லாம் வந்து எதை தியானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்றாரோ அதுதான் விஷயம். இதுக்கு மேல கேட்கவே வேண்டாம். தியானத்துக்கும் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னா இதான் விஷய விஷயபாவ சம்பந்தம். விஷயம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதான் லோகத்துல எல்லாரும் சொல்லுவாரு அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லலாம்னு பாருங்க. அவர் சொன்னார், ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு பொதுவா சொல்லலாமே தவிர, இந்த ஞானத்துக்கு எது விஷயம் அப்படிங்கிறதுக்க நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஞானம்னா அதுக்கு ஒண்ணு விஷயம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு வேணும்னா அது உபயோகப்படுமே தவிர, இந்த கட ஞானத்துக்கு கடம் விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு விசேஷமாக சம்பந்தத்தை நிரூபணம் பண்ணினதாக ஆகாது அப்படின்னு சொல்லி அதையும் கண்டிச்சுட்டார். இது வந்து விஷய விஷயபாவ சம்பந்தம் ஆக முடியாது. மேலும் இது ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு இவ பேசணும்னா பிரயோகம்னு சொன்னார். பிரயோகம்னா இவ எப்படி பேசுறான்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறவாள்லாம் அந்த மாதிரி சொன்னத்தை வச்சுட்டுதான் பேசணும். இது மந்திரம் அப்படின்னு ஒருத்தர் இப்ப பிராமணிக்கா ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா, அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு இது மந்திரம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இவர் ஒன்னும் கண்டுபிடிக்கல, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த மந்திரம்னு சொன்னத்தை கேட்டிருக்கார், விவகாரத்தை பார்த்து இவரும் அதே மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோம். அப்ப இவர் வந்து ஒரு மந்திரத்தை மந்திரம்னு சொல்றாருன்னா, அது வந்து வேற இன்னொருத்தர் பண்ணின விவகாரத்தை பார்த்து சொல்றார் பண்றார். அவர் பண்ணினது அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருந்தவாள்னா அதை மந்திரம்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால அவர் சொல்றார். இப்படி போனா இது அனாதியில வந்து முடியும். அனாதி காலமாக இந்த அக்னி நிலைய புரோகிதம் இது மந்திரம் அப்படிங்கிற விவகாரம் பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்குதான் அங்க சமாதானம். அதை போல இங்க சொல்ல முடியுமோ, தியானத்துக்கு இது விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு இது இது விஷயம்னு ஏற்கனவே எல்லாரும் விவகாரம் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியுமானா? முடியவே முடியாது. ஏன்னா இவனுக்கு வரக்கூடிய தியானத்துக்கு விஷயம் புது விஷயம். இந்த விஷயம் இன்னைக்கு உண்டான விஷயம், இன்னைக்கு உற்பத்தியான விஷயத்தை இவன் இன்னைக்கு பாக்குறான், இன்னைக்கு நடக்கிற சமாச்சாரத்தை இன்னைக்கு பாக்குறான். இதை ஏற்கனவே உள்ளவா பார்த்து அதை விஷயம்னு சொல்லி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆக புதுசா இப்ப உண்டான வஸ்துவை இவன் பார்த்து இது இந்த ஞானத்துக்கு விஷயம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏற்கனவே உள்ள பெரியவாள்னா இதை விஷயம்னு சொன்னத்தை வச்சுட்டு இவன் விஷயம்னு சொல்றான்னு சொன்னால் அது சரியாவே வராது. அதனால இந்த பிரயோகத்தை வந்து விஷயம்னு சொல்றதுக்கு லட்சணமாக சொல்றது சரியில்லைன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டார். இதுதான் ஏற்கனவே இதுவரையில் நடந்தது. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, வேற தினசா ஒரு லட்சணம் சொல்லிடுவோம். விஷயம்னா எதை விஷயம்னு சொல்றோம், தியானத்துக்கு விஷயம் அப்படின்னு கேட்டா இப்போ ஆரம்பிக்கிறார். நனு யஜ்ஞானம் யதபிலபன ரூப வியவகார காரணம் சகா தஸ்ய விஷயா. இது ஒரு புது லட்சணம். யஜ்ஞானம் யத் அபிலபன ரூப வியவகார காரணம். சாதாரணமா அவன் வந்து இது கடம் அப்படின்னு பேசுறான்னா, அது அவன் கடம்னு தெரிஞ்சுட்டாத்தான் பேச முடியும். அபிலபம் அபிலபனம்னா சப்த பிரயோகம் பண்றது, பேசுறது. ஒருத்தன் பேசுறான்னா தெரிஞ்சுட்டாத்தானே பேச முடியும். தெரிஞ்சாதான் பேச முடியும், தெரியாம பேசவே முடியாது. அதாவது தப்பாவோ ரைட்டாவோ தெரிஞ்சத்தான் அவனால பேச முடியும், தெரியாத பேச முடியாது. அப்ப வந்து தியானம் வந்து அவன் பேசுறதுக்கு காரணம், இதை ஒத்துக்கலாம் இல்லையா? அவன் வாயால ஒரு விஷயத்த பேசுறான்னு சொன்னா அப்ப அதுக்கு அவன் காரணம் ஞானம் அவனுக்கு இருக்கு. அவன் எதை பத்தி பேசுறானோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம். ரெண்டு வச்சு நட வேண்டியது, இவன் பேசுறது ஒண்ணு, பேசுறதுக்கு காரணமான ஞானம் ஒண்ணு, இவன் எதை பத்தி பேசுறானோ அதுதான் அந்த அந்த பேசுறதுக்கு காரணமாக இருந்த ஞானத்துக்கு விஷயம். எத் ஞானம் எதபிலபன ரூப வியவகார காரணம் சகா தஸ்ய விஷயா. எத்னா இப்ப வந்து ஒரு ஞானத்தை எடுத்துப்போம், இவன் கடத்தை பார்த்த கண்ண திறந்தா கடத்தோட தண்ணி கிரகம் ஏற்பட்டது, அவனுக்கு ஒரு ஞானம் வந்தது. இப்ப இந்த ஞானத்துக்கும் கடத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஞானம் வந்த உடனே அவன் என்ன பண்றான், என்ன பேசுறான் அப்படின்னு பார்க்கணும். அயங்கடகா அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப என்னாச்சு, கடம் தானே பேசுறான், அவன் கடத்தை பார்த்துட்டு அயன் படகான்னு பேச முடியாது, அயங்கடகான்னு தான் பேசியாகணும். அப்ப என்னாச்சு, அயங்கடகான்னு சொல்லி இந்த வஸ்துவை சொல்லக்கூடிய சப்தத்தை அவன் உச்சரிக்கிறான். அப்படியானால் அந்த உச்சாரணத்துக்கு அவன் பேசுறதுக்கு காரணமாயிருந்த அந்த ஞானம் அந்த கடத்தை தான் விஷயீகரிக்கிறது, அந்த ஞானத்துக்கு அந்த கடம் விஷயமாக இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி அவன் பேசினான். இது அவர் எப்படி சொல்றார்னா, எத் ஞானம் எதபிலபன ரூப வியவகார காரணம் சகா தஸ்ய விஷயா. இது உடனே சட்டன ஒரு கேள்வி கேட்பான், இவன் வந்து இப்ப இந்த இவனுக்கு வந்து ஞானத்துக்கு எது விஷயம்னு எப்படி தீர்மானம் பண்ணலாம்னா, அவன் பேசுறத வச்சுன்னு தீர்மானம் பண்ணணும்னு. பல பேர் தெரிஞ்சுட்டு பேசாமலே கூட இருப்பாள், அப்ப அந்த ஞானத்துக்கு விஷயம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனுக்கு அவனே கண்டுபிடிக்கணும், இன்னொருத்தன் கண்டுபிடிக்கிறாரு வேற விஷயம், அவன் பேச்ச விஷயம்னு தான் கண்டுபிடிக்கணும். தனக்கே கூட இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை, இவர் சொல்ற லட்சணத்தை பார்த்தோம்னா, நான் எந்த வஸ்துவை புரிஞ்சுட்டேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பேசுறேங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கணும். நான் கடத்தை புரிஞ்சுட்டேன் அப்படின்னு இவன் கடம்னு பேசி பார்த்து அப்படியானா நான் புரிஞ்சுக்கிறது கடம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ங்கிற ஒரு எக்கட்ட இது லட்சணத்தை கொண்டு விட்டுருக்கான். அப்ப சொல்றா, சில இடத்துல பேசாமலே போயிடுவனே, அப்ப அந்த ஞானங்கள்லாம் இருக்கு, அவனும் தெரிஞ்சிட்டு இருக்கான், வாயால பேசல, பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப வந்து அவனுக்கு வந்து ஞானத்துக்கெல்லாம் விஷயமே இல்லைன்னு சொல்லிடுவது போல இருக்கே, நீங்க சொன்ன லட்சணம் இல்லையே, எதபிலப்பன ரூபம் விவகார காரணம் இல்ல, மனசுக்குள்ளையாவது பேசுவான் அந்த மாதிரி ஏதாவது சொன்னான். அப்படி ஒன்றும் நியமம் இல்லை. கரணபாதவாதி அபாவீனம் விவகார அனுதயேதி சககாரி விரக பிரயுக்த காரியாபாவ வஸ்வரூபம் காரணத்துவம் அஸ்தேவ. சொல்ற அந்த காரியம் உண்டானாத்தான் அந்த ஞானம் காரணம்ங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில சமயத்துல பல காரணங்கள் இல்லாததுனால அவன் பேசாமலே போகலாம், ஆனாலும் அந்த ஞானம் கூட அவன் பேசுறதுக்கு காரணம்னு ஒத்துக்க வேண்டியதான். பேசலேங்கிறது விஷயம் வேற, ஆனா அந்த ஞானம் அந்த பேசுறதுக்கு காரணம் தான், காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் லட்சணத்துல எப்படி போடுறேன்னா, எந்த ஒரு ஞானம் எந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு காரணம் ஆகிறதோ அந்த ஞானம் ஞானத்துக்கு அது விஷயம், எதை பத்தி பேசுறானோ அது விஷயம் அப்படின்னு நான் லட்சணம் சொல்லிட்டேன். ஒரு இடத்துல அவன் பேசாம போனால் கூட அவனுக்கு வந்த ஞானம் அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு காரணம் தான், காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அவன் பேசலேன்னு கேட்டாக்க, கரண பாதவாதி அபாவேன, அது ஏதாவது சொல்ல அவன் வந்து ஊமையா இருக்கலாம், வேற ஏதாவது காரணமா, ஒருத்தரும் பேசுறது ஆள் இல்லை, யாரையாவது பார்த்துதான் பேசணும், அந்த மாதிரி ஒருத்தர் இல்லை அதனால பேசல அப்படின்னா பல காரணங்கள் இருக்கலாம், அதனால பேசல. இப்ப இத காரணம் எப்படி சொல்றது, இதுதான் காரியத்தை உண்டு பண்ணலையே, இத காரணம்னு சொல்லலாமா, ஞானம் வந்தது ஆனா பேசல, இப்ப இந்த ஞானம் கூட அவன் பேசுறதுக்கு காரணம் தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னு கேட்டா, அது சொல்றார் சககாரி விரக பிரயுக்த காரியாபாவத்வரூபம் காரணத்துவம் அஸ்தி. காரணத்துவங்கிறது ரெண்டு விதமா, ஒண்ணு அது காரியத்தை நேரடியா உற்பத்தி பண்ணி காமிச்சுடுத்துன பிரமாணம், இது இது காரணம் தான், பலத்தை உடனே உண்டு பண்ணக்கூடியது, இதுக்கு பலோபகித காரணம்னு சொல்லுவான், நேரடியா அந்த பலத்தை உற்பத்தி பண்ணியே கொடுத்துரும். அப்பேற்பட்ட இடத்துல அதுவும் ஒரு காரணம், ஒரு சில இடத்துல அந்த காரணம் காரியத்தை உண்டு பண்ணாது ஆனாலும் அது காரணம் தான். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, இந்த காரணம் ஏன் இப்ப காரியத்தை உண்டு பண்ணலன்னு யோசிச்சு பார்க்கணுமா, பார்த்தா இந்த சாமக்ரி எல்லாம் சேராததுனாலதான் இந்த இப்போ இந்த காரணம் காரியத்தை உண்டு பண்ணல அப்படின்னு கிடைச்சால் அப்ப அதுவும் காரணம் தான். சககாரி விரக பிரயுக்த காரியாபாவ பத்வம். இந்த தண்டம் சொன்னாரோ இல்லையோ, கடத்தை பண்றதுக்கு தண்டம்ங்கிறது ஒண்ணு காரணம்னு, இந்த தண்டம் இருந்தா அது வந்து சுத்தி விடுறது ஒரு விதமா உபயோகப்படுறது, இந்த கடம் உண்டாகிறதுக்கு அதனால காரணம். எந்த இடத்துல ஒரு தண்டத்தை கொண்டு ஒரு கடத்தை தயார் பண்றானோ அந்த இடத்துல அந்த தண்டம் கடத்துக்கு காரணம்ங்கிறது படிச்சுன்னு புரியுது. ஆனால் இதே தண்டம் ஒரு அரண்யத்துல கிடக்கு, அப்படி இருக்கும்போது அது கடத்துக்கு காரணம்னு சொல்லலாமோ? காரணம்னு சொல்லலாம்ங்கிறார். அப்ப அங்க ஒண்ணும் அது கடமே உண்டு பண்ணலையே அப்படின்னு கேட்டா அது ஏன் உண்டு பண்ணலைங்கிறத பார்க்கணும். அதை யாருமே எடுத்துட்டு வந்து உபயோகப்படுத்தல, ஒரு குலாலன் அதை எடுத்து அதை உபயோகப்படுத்தாத காரணத்தினாலதான் அது கட்டத்தை உண்டு பண்ண முடியல அப்படின்னு தானே சொல்லணும். அதனால இதுதான் சககாரியந்தர விரக பிரயுக்த காரியாபாவம். இதே இன்னொரு இடத்துல இப்படி இல்லாத சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு காக்காவை காணிருக்கு, இந்த காக்காயும் கட்டத்தை உண்டு பண்ணலே, அதுவும் கட்டத்தை உண்டு பண்ணாது. ஏன் உண்டு பண்ணலேன்னு சொன்னா நம்ம அதுக்கு காரணமே இல்லை, அதனாலதான் உண்டு பண்ணலேன்னு சொல்லணுமே தவிர அதுக்கு இந்த இதெல்லாம் சேராததுனாலதான் அது உண்டு பண்ணலே அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப காக்காவும் காரியத்தை உண்டு பண்ணல, கட்டத்தை உண்டு பண்ணல, அரண்யத்துல இருக்கக்கூடிய தண்டமும் அந்த கட்டத்தை உண்டு பண்ணல. கட்டத்தை உண்டு பண்ணலேங்கிறது ரெண்டும் ரெண்டுக்கும் சமானமாக இருந்தால் கூட ஏன் உண்டு பண்ணலேங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. தண்டம் ஏன் உண்டு பண்ணலன்னு சொன்னா இதுக்கு யோகியதை இருக்கு, ஆனா அதுக்கு சேரல, மற்ற காரணங்கள்லாம் சேராததுனால இது காரியத்தை உண்டு பண்ணல. காக்கா ஏன் உண்டு பண்ணலன்னு சொன்னா அதுக்கு யோகியத்தையே கிடையாது. இதனாலதான் இதை சொல்றார், இது தண்டம் எங்க இருந்தாலும் காரணம், இன்னும் ஒண்ணு காரணம் இல்லை. இதை சொல்றார் சககாரி விரக பிரயுக்த காரியாபாவத்துவ ரூபம் காரணத்துவம் அஸ்தி. இப்ப இவன் வந்து பேசல, தியானம் வந்தது, ஏன் பேசலைன்னா அது வந்து வேற ஒரு காரணம், பேசாததுக்கு காரணம் இருக்கு, அதனாலதான் அவன் பேசல. ஆனால் பேசறதுக்கு காரணம் தான் அந்த தியானம். ஆக காரணத்துவம் இருக்கிறதுனால நான் சொன்ன லட்சணம் அங்க பொருத்தமாக இருக்கு, ஒன்னு தோஷம் ஒரு தோஷமும் இல்லை. நட்ச நிர்விகல்பக விஷய அவ்யாப்தி. இப்ப தார்க்கிகன் கேட்பான், அவன் வந்து எல்லா ஜானமும் பேச வைக்கும்ங்கிறத ஒத்துக்க மாட்டான். நிர்விகல்பக ஜானம் சவிகல்பக ஜானம் ரெண்டா பிரிச்சுட்டு இருக்கான். நிர்விகல்பக ஜானம்ங்கிறது ஜானம் வந்தவனுக்கே தெரியாது, அனுமானம் பண்ணிதான் தெரிஞ்சிருந்தாங்க அவனுடைய நிர்விகல்பக ஜானம். வேதாந்தத்துல சொல்லக்கூடிய நிர்விகல்பக ஜானமா நினைச்சு விடக்கூடாது, இது வேற விதமான ஒரு நிர்விகல்பக ஜானம். இந்த நிர்விகல்பக ஜானம் வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனால் அது வந்தாதான் இன்னொரு ஜானம் நமக்கு புரியக்கூடிய ஒரு ஜானம் இருக்கே அது வர முடியும். எல்லா இடத்துலையும் ஒரே நியமம், நமக்கு ஞானம் ஒண்ணு உண்டாகணும், உண்டாகி தெரியறதே நமக்கு தெரியக்கூடிய ஒரு ஞானம் உண்டாகணும்னு சொன்னால் அந்த ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாத ஒரு ஞானம் உண்டாகிறது, அப்புறம்தான் இது உண்டாகிறது. அது நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு பிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு பல காரணங்கள் யுக்தி போக்குவரத்தெல்லாம் சொல்றான். நம்மளுடைய சக்ஷுரிந்திரியத்துக்கும் எதுத்தாப்போல இருக்கிற வஸ்துவுக்கும் எப்போ ஒரு சம்பந்தம் ஏற்படுறதோ, சம்பந்தம் ஏற்பட்ட அடுத்த கணத்திலே அந்த வஸ்து நமக்கு தெரிஞ்சுடுறது இல்லை, ஒரு க்ஷணம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கான். அப்ப அந்த சமயத்துல ஒரு தியானம் உண்டாகிறது மத்திய க்ஷணத்துல, அது வந்து நிர்விகல்பகம், அதை யாருனாலையும் பார்க்க முடியாது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது விசேஷமாக தெரிகிறது. யுக்தி இப்படி பார்த்தோம்னா அது சரியா தான் இருக்கும், ஆனா அந்த தியானம் நிர்விகல்பக தியானம்னு அதை சொல்லுவோம். இந்த நிர்விகல்பக தியானம் இருக்கே இதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பேசவே முடியாது, அதாவது இது விவகாரத்தை உண்டே பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன, அந்த நிர்விகல்பகத்துக்கும் விஷயம் உண்டு. நீங்க என்ன லட்சணம் சொன்னீர்கள், ஒரு தியானமானது எந்த மாதிரி அவனை பேச வைக்கிறதோ, அப்படித்தானே, அவன் பேசுறதுக்கு காரணமாகிறதோ, எதை பத்தி பேசுறதுக்கு காரணமாகிறதோ அது அந்த தியானத்துக்கு விஷயம்னு சொன்னேன். நிர்விகல்பக தியானம் பேச்சேக்கே காரணம் இல்லையே, அப்ப இது எப்படி நீங்க சொன்ன லட்சணம் அந்த தியானத்துக்கு தியான விஷயத்துல வரலையேன்னு கேட்பான். டார்கெட்டும் கேட்டான், நீங்க சொன்ன லட்சணம் சரியா வரல போல இருக்கே. நச்ச நிர்விகல்பக விஷய அவ்யாப்தி, நிர்விகல்பகம்னு சொல்லக்கூடிய தியானத்தின் விஷயத்தில் நீங்க சொன்ன லட்சணம் வரலையே. ஒரு சொல்லிட்டார், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நான் நிர்விகல்பங்கிற ஞானமே ஒத்துக்கிறது கிடையாது. அது ஒத்துண்டாத்தானே நான் அதுக்கு அதுக்கும் சரியா வரும்படியா லட்சணம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். சத்ய அனங்கீகாரா, நிர்விகல்ப ஞானங்கிறது நாங்க ஒத்துக்கிறது கிடையாது, அதனால அதுக்காக நம்ம ஒன்றும் சிரமப்பட வேண்டியது இல்லை. லட்சணம் அங்கே வரலைன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அத்வைத்தியம் அந்த நிர்விகல்பகத்தை ஒத்துக்கல, அவன் சொல்ற தார்க்கிகன் சொல்ற நிர்விகல்பகத்தை ஒத்துக்கல, வேற விதமான நிர்விகல்பகம் ஒத்துருக்கேன். அதான் சவிகல்பகத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அங்க அவ தார்க்கிகன் சொல்ற நிர்விகல்பகம் இருக்கே, சவிகல்பக ஞானம் வரத்துக்கு முன்னாடி வரும், நிர்விகல்பகம் வந்துட்டு அப்புறம் சவிகல்பகம் வரும். ஆனா அத்வைத்திக்கு அப்படி இல்லை, சவிகல்பகம் வந்துட்டு அப்புறம் நிர்விகல்பகம் வரும். முதல்ல சவிகல்பக ஞானம் தான் வரும், அதுக்கப்புறம் நிர்விகல்பக ஞானம் வரும். இதுலயே வித்தியாசம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அந்த நிர்விகல்பகம் எங்க வருதுன்னா அகண்டாகாரம் பிரதி மகா வாக்கியம் இதுல எல்லாம் வரக்கூடியதான் நிர்விகல்பக ஞானம். அங்க முதல்ல வருது சவிகல்பக ஞானம், அதுக்கப்புறம் எல்லாம் தியாகம்லாம் பண்ணிட்டு வெறும் சொரூபம் மாத்திர விஷயகமான நிர்விகல்ப ஞானம் வருது. அதனால இந்த வஸ்துவே வேற, இது வேற, அது வேற, வேறதான் ஒன்னா இருக்கே தவிர வித்தியாசமா இருக்கு. அங்கயா தார்க்கி கணக்கா எந்த அந்த நிர்விகல்பகத்தானே கேக்குறேன். எதுக்காக சொல்றாருன்னா, ஒரு சின்ன யுக்தி பார்ப்போம். ஒரு அனுமானத்தினால அதை ஒத்துக்க வேண்டியிருக்குங்கிறாங்க. இப்ப வந்து தண்டம் தண்டம் வைத்துக் கொண்டிருக்கிற மனுஷனை நீங்க பார்க்கணும்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நீங்க தண்டம் தெரிஞ்சுட்டு இருக்கணும். தண்டமே தெரியலேன்னு சொன்னால் தண்டத்தோடு கூடின வஸ்துவ உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. இதை நீங்க ஒத்துக்கிறீடா அப்படின்னா என்ன ஆச்சு, ஒரு பதார்த்தத்தோடு சேர்ந்த இன்னொரு பதார்த்தத்தை நீங்க பார்க்கணுமானால் அந்த விசேஷணமாக தெரியக்கூடிய அந்த பதார்த்தத்தை நீங்க முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த 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 ஏதோ ஒரு ஒரு வஸ்திரம் வெள்ளையா வெளுப்பாக இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வெளுப்பான வஸ்திரம் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க வெளுப்ப தெரிஞ்சுட்டு அப்படின்னா சொல்லலாம் வெளுப்பான வஸ்திரம் அப்படின்னு. எல்லா இடத்துலயுமே விசேஷணம் விசேஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், ஒண்ணு விசேஷமா தெரியுது, ஒண்ணு விசேஷமா தெரியுது, நடுவில் சம்பந்தமா தெரியுது, மூணு பதார்த்தம் ஞானத்துல தெரியுது. அப்படி தெரியறதுக்கு முன்னாடி விசேஷமாக தெரியக்கூடிய வஸ்து முதல்ல தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். தண்டம் தெரிஞ்சாதான் தண்டி தண்டிய பார்க்க முடியும். இது ஒரு நியமமாச்சு. எல்லா இடத்துலையும் இதை பொதுவா நியமம் வச்சுருந்தா இதை எப்படி சொல்லுவான்னா, விசேஷண ஜானம் விசிஷ்ட ஜானத்துக்கு காரணமாக இருக்கும். விசேஷணம் தெரிஞ்சாதான் விசிஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இந்த சவிகல்பகம் எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா, இது கடம் அப்படின்னு தெரியுது. இது கடம்னா என்ன தெரியுமோ, அந்த கடத்துவங்கிற ஒரு தன்மை அதுல தெரியறது இல்லையா. அந்த இருக்கா போல இருக்கக்கூடிய இதுன்னு நாம தெரிய சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்துல கடத்துவங்கிற ஒரு தன்மை கூடி இருக்கிறதாக தெரியுது இந்த ஞானத்துல. அப்படியானால் இது ஒரு விசிஷ்ட ஞானம், கடத்துவ விசிஷ்டமாக இந்த வஸ்துவை நாம பாக்குறோமா. இப்படி பார்க்கணும்னா இது தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு கடத்துவம் தெரிஞ்சிருக்கணும்னு. அப்படிதானே, அது தெரியாட்டா இது வர முடியாது. அப்படிதானே நம்ம நியமம் வச்சுருக்கோம், விசேஷணம் தெரிஞ்சாதான் விசிஷ்டம் தெரிய முடியும் அப்படின்னு வச்சுட்டாச்சுன்னா இதுக்கு முன்னாடி கட்டத்துவம் தெரிஞ்சா, ஆனா பார்க்கும் போதே நமக்கு முதல்ல கட்டத்துவத்தோட சேர்ந்து அந்த கட்டம் தான் தெரியுது. நடுப்புற கட்டத்துவம் மாத்திரம் தனியா ஒரு தடவை தெரிஞ்சு அதுக்கப்புறம் இது தெரியறதாக அனுபவத்துல தெரியல இல்லையா. அதுக்காக என்ன சொல்றான், அனுபவத்துக்கு வராத ஒரு ஞானம் இருக்கு. உங்களுடைய இந்திரியத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் ஆன உடனேயே அந்த விசேஷணமாக பாதிக்கக்கூடிய அப்புறமா விசேஷணமாக பாதிக்க வேண்டிய அந்த பதார்த்தம் நிர்விகல்பகமாக முதல்ல தெரிஞ்சு கொடுத்து, அந்த கடத்துங்கிற விசேஷணத்தை நீங்க நிர்விகல்பகமா புரிஞ்சுன்னுட்டேன். இது புரிஞ்சுன்றதுனால அடுத்த கவிகல்பக ஞானத்துல கடத்துவத்தோடு கூடினது இது அப்படின்னு படிச்சுன்னு தெரியுது. ஒன்னு எதையுமே புதுசா பார்க்க முடியாது, விசேஷத்தை பார்க்கலாம். விசேஷணமாக தெரியக்கூடிய வஸ்து இருக்கு, அதை வந்து ஆரம்பத்திலேயே நீங்க பார்க்க முடியாது விசிஷ்டத்துல. விசேஷத்தை புதுசா பார்க்கலாம், நீங்க முதல்ல பார்த்தது வெறும் அந்த கடத்துவத்தை பார்த்திருக்கேன் நிர்விகல்பகமாக. ஆனா அந்த வஸ்துவையும் அந்த தர்மியையும் பார்க்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை. சில பேர் சொல்றா அதுவும் சேர்ந்துதான் நிர்விகல்பகத்துல தெரியறதுன்னு தாத்திகாலக்குள்ளேயே மதபேதம் இருக்கு. தாரகக்காரருக்குள்ள இப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்ற அந்த கடத்துவம் கடம் எல்லாமே அவனுக்கு நிருவிகல்பகத்திலும் தெரியுது. அப்ப ஒரு கட்சி இருக்கு, அதுக்கப்புறம் சேர்ந்து கடம் அப்படின்னு தெரியறது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இந்த என்ன சிசுபால வசத்துல ஒரு சிலோகம் சொல்லுவா, ஜயத்ருஷாமி தேவதாரிதம் புரத. அதாவது இவர் கிருஷ்ணர் வந்து மாடியில உட்கார்ந்துட்டு இருக்கார், ஒரு ஜோதிஷ் அங்கிருந்து நாரதர் இவரை பாக்குறதுக்காக இறங்கி வந்துட்டு இருக்கார். ரொம்ப தூரத்தை ஆகாசத்திலயும் தேவலோகத்திலயும் வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கிறச்சே தூரத்தை இவர் பார்த்தா ஏதோ தெரியுது, ஏதோ ஒரு தேஜஸ் ஜயத்ருஷாமி தேவதாரிதம் புரா, அந்த தேஜஸ் ஏதோ ஒண்ணு இறங்கி வருது. இப்படிதான் புரிஞ்சுட்டார். நாரதர் தான் புரிஞ்சுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எப்படி தெரிஞ்சுதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு சரீரம் உள்ள ஒருத்தர் வரா அப்படின்னு தெரிஞ்சுட்டார். யாருன்னு தெரியல. அப்போ ஒரு யாரோ ஒருத்தர் வரா, தத ஷரீரீதி விபாவிதாகத்தின் ஜயஸ்ருஷாமி தியவதாரிதம் புரா தத ஷரீரீதி விபாவிதாகத்தின், யாரோ சரீரம் உள்ளவன் தான் தெரிஞ்சதே தவிர அது அப்பவும் வந்து அதனுடைய விசேஷங்கள்லாம் தெரியல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தவன யாரோ ஒரு புருஷர் வரா, புருஷன் வரா அப்படின்னு. ஏன்னா முதல்ல ஷரீரின்னு சொன்னா ஸ்திரீ புருஷன் ரெண்டுக்கும் பொதுவானதான், கை கால இருக்கக்கூடிய ஒரு வஸ்து வருது அப்படின்னு தான் தெரிஞ்சுதான். இப்ப பார்த்தாக்க
ஒரு வியக்தி
ஒரு வியக்தி வரார் அப்படின்னு தெரிஞ்சது. இப்ப பார்த்தாக்க ஒரு புருஷன் வரார் அப்படின்னு தெரிஞ்சுதான். அப்போ நாரதர்னு தெரியலையா. அதுக்கு அப்புறம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கிரமாதமும் நாரத இத்தியபோதிதான். இப்ப எப்படின்னா இவரை விசேஷமா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமான்யமா முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் இதுவா அது யாருங்கிறது தெரிஞ்சது. அப்படித்தானே நம்ம அனுபவத்திலேயே நிறைய வரும். முதல்ல பார்த்தாக்க சில விசேஷங்கள்லாம் தெரியாம இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி பார்க்காத விசேஷம் அந்த வஸ்துல தெரியும். இன்னும் பல தடவை பழக்கம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பளிச்சுன்னு அந்த வஸ்து நிறைய விசேஷங்கள்லாம் தெரியும். ஆமா நிறுவிக்கல்பம் புரியாத ஸ்டேஜ்னு இப்ப வரைக்கும் வச்சுருக்கோம். ஆனா இதுல ஒரு விசேஷ விசேஷண பாவத்துல வித்தியாசம் இருக்கு. புரியாத ஸ்டேஜ் அவ்வளவுதான் வச்சுக்கலாம். இது மீமாம்சக்காருடைய மிருவுகள் பக்கம் இது கரெக்டா இருக்கு. தார்க்கிகாருடைய மிருவுகள் பக்கம் வித்தியாசமா இருக்கு. இந்த நிருவிகல் பக்கத்தை நான் ஒத்துக்கலே. தார்க்கிகன் சொல்ற மிருவுகள் பக்கம் எனக்கு வேண்டாம், அதனால நான் சொன்ன லட்சணம் அங்க வரலன்னா ஒண்ணும் கெட்டு போகல. நச்ச எத்தத்யாம் அனனுகமோ தோஷா, நீங்க சொன்ன லட்சணம் எப்படி இருக்குன்னு கேட்டா பொதுவான லட்சணமாக இல்லை. அப்படின்னா என்ன, மாட்டுக்கு லட்சணம் சொல்லணும்னா தன்னாட்டு மாட்டுக்கு மாத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு லட்சணம் சொல்லலாமா? அப்படி சொல்ல கூடாது. எல்லா மாட்டுக்கும் வரா மாதிரி லட்சணம் சொல்லணும் இல்லையா? அதான சாமானியம்னு பேர். எல்லா மாட்டுக்கும் வரா மாதிரி லட்சணம் சொன்னாதான் அது உபயோகம். ஒரே ஒரு மாட்டுக்கு அந்த மாதிரி வரா மாதிரி சொன்னா அது பிரயோஜனம் இல்லை. இவர் என்ன சொன்னார், தியானத்துக்கு எது விஷயம் பொதுவா கேட்கிறேன். எல்லா தியானம் எல்லாருக்கும் தியானம் வருது, எல்லா தியானத்துக்கும் விஷயம் இருக்கு, தியானத்துக்கும் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம், விஷயம்னா என்ன அப்படின்னு பொதுவா கேட்கும்போது இவர் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு ஜானம் எந்த ஒரு விவகாரத்தை உண்டு பண்றதோ அது அதை மாத்திரம் அது அது மாத்திரம் அதுக்கு விஷயம். அதாவது எந்த ஞானம் எதை பத்தி பேச வைக்கிறதோ அது அந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொன்னார். இப்ப எந்த ஞானம்னு சொன்னா ஒரு ஞானத்தை ஒவ்வொரு ஞானத்தையும் இவர் பார்க்கணும். பொதுவான லட்சணம் ஒண்ணும் சொல்லல. எத்து தத்துன்னு சொல்லிட்டாருன்னா அங்க ஒவ்வொரு ஞானத்தையும் நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கணும். சரி, இந்த ஞானம் எந்த மாதிரி பேச்ச உண்டு பண்ணியது, எதை பத்தி பேச வைக்கிறது அப்படின்னு பார்த்து அப்புறம் சரி இது அதுக்கு விஷயம் இப்படின்னு சொன்னதாக. அப்ப ஒவ்வொரு ஞானத்துக்கும் தனித்தனி லட்சணம் ஆயிடுத்து. இப்ப கட ஜானம்னு எடுத்துட்டா கட ஜானம் வந்தா கடஹா அப்படின்னு பேசுறான்னா சரி இது வந்து கடத்தை கடன் தான் இந்த ஜானத்துக்கு விஷயம். பட்டஹான்னு பேசினான்னா பட்டம் தான் விஷயம். இந்த மாதிரி தனித்தனி லட்சணமா சொல்லிட்டே தவிர ஒரே மாதிரியான லட்சணம் ஆகலையே. அதனால இது அனுகதம், அனுகதமாக ஆகலேன்னு சொன்னேன். அனுகதமாக தான் ஒரு தப்பும் இல்லை, எனக்கு தனித்தனியா தான் லட்சணம் தேவை, அதனால அதைத்தான் சொல்லியிருக்கேன்னு. நச்ச எத்தத்யாம் அனனுகமோ தோஷா கஸ்ய கோ விஷயகா இது அனனுகதத்தைவ பிரச்சனை விஷயத்துவேனா தஸ்ய அதோஷத்தா. பொதுவா எல்லா தியானத்துக்கும் ஒரு விஷயம்னு இருக்கவே இருக்காது. அந்தந்த ஞானத்துக்கு தனித்தனியாக தான் விஷயம் இருக்கணும். எனக்கு நான் கேட்டது கூட எந்த ஞானத்துக்கு எதை விஷயமாக சொல்லணும்னு தனித்தனியாக தான் கேட்டிருக்கேன். அதனால இந்த மாதிரி லட்சணம் சொல்றது தப்பு இல்லை. எல்லா ஞானத்துக்கும் பொதுவான லட்சணத்தை நான் அபேட்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். நச்ச கடஜானந்தரம் பிரமாதாத்து எத்திர பதகா இது வியவகாரா தத்திர கடஜானஸ்ய பதாபிலபன ரூப வியவகார ஜனகத்வேன பட விஷயத்வாபத்தி. இப்போ ஒரு கேட்டான், இப்படி சொன்னாலும் நான் இந்த லட்சணத்துல தோஷம் சொல்லுவேன். இவன் தெரிஞ்சின்றது கடத்தை தான், ஆனா வாய் தவறி பதகான்னு சப்தம் அடையில இருந்தது. இவன் தெரிஞ்சின்ற ஞானம் ஞானம் இவனை பதகான்னு பேச வச்சுக்கிட்டு போதுங்க இந்த இடத்துல. அப்படிதானே இவங்க எந்த ஞானம் வந்ததோ அந்த ஞானம் இவனை பதகா அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. அப்படியானால் இவனுடைய ஞானத்துக்கு பட்டம் விஷயமாயிடும். ஆனா பட்டம் விஷயம் இல்ல, நீங்க சொன்ன லட்சணம் வருது, ஆனா இவன் தெரிஞ்சின்றது கடத்தை தான். இந்த மாதிரி நமக்கு எல்லாம் நிறைய வருது. பேசறக்க நாம மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா வாயில வேற ஒரு சப்தம் வெளியில இருந்துருது. அந்த மாதிரி இங்க கடஜானம் வந்தது, ஆனா வாயில பட்டகான்னு வந்துருது. அப்படியானால் அந்த பட்டம் அந்த ஞானத்துக்கு விஷயம்னு ஒத்துப்பியா? நீ சொன்ன லட்சணம் சரியா இல்லையே. அதுக்கு அவர் சொன்ன என்ன சொல்றா திரும்ப அவன் ஜாகிரதையா தப்பிச்சுக்கிறார். சம அந்த இடத்துல அவன் பட்டகான்னு சொல்றதுக்கு அந்த ஞானம் காரணமே இல்லை. அவன் கடத்தை பார்த்துட்டு அதனாலதான் பட்டகான்னு சொல்றான்னு இல்லை. அவன் கடத்தை பார்த்தா கடகான்னு தான் சொல்லலாம். கடகான்னு சொன்னாத்தான் அதுக்கு அவனுக்கு வந்து ஞானம் காரணம். பட்டகான்னு அவன் வாயில வந்ததுன்னா அதுக்கு வேற ஏதோ ஒண்ணு காரணம். இவனுக்கு வந்த ஞானம் காரணம் இல்லை அப்படிங்கிறார். சமான விஷய அபிலாபம் பிரத்யேக ஞானத்து ஜனகதையா கடஜானஸ்ய பின்ன விஷயத்தையா தத்திர அஜனகத்வா. ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயத்துல தான் அதை வந்து பேச வைக்கும். அவனை வேற இன்னொரு விஷயத்துல அது பேசுறதுக்கு அது காரணமாகாது. இவன் கடத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால், பதகான்னு சொல்றான்னு சொன்னா இந்த கடஜான அவன் பதகான்னு பேசுறதுக்கு காரணமே இல்லை. அது வேற ஏதாவது காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஆக நான் சொன்ன லட்சணம் சரியா இருக்கும். அபிலபனரூபம் வியவஹார ஜனன யோக்கியத்துவம் ந பிராதிஸ்மிக ரூபேண நிர்ணயம் அவச்சேதகத்துவச பல நிர்ணயத்வா பிரதிஸ்வஞ்ச பல அதர்சனா அஜனித பலே பிராதிஸ்மிக யோக்கியதாயாம் மானாபாவார். இவர் சொல்றார், நீங்க லட்சண சாமர்த்தியமா சொன்ன மாதிரிதான் இருக்கு, ஆனா இந்த லட்சணத்தை புரிஞ்சிக்க முடியாதுங்க. தனித்தனியா சொன்னதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன் புரிஞ்சுக்க முடியாது? சொன்னா புரிகிற மாதிரி தானே இருக்கு. அவர் சொல்றார், எந்த ஞானம் எந்த மாதிரி பேச வைக்கும்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டா தானே அந்த ஞானத்துக்கு இது விஷயம்னு சொல்ல முடியும். இதை எப்ப தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, அவன் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுறான்ங்கிறத பார்த்து அப்புறம்தான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? நிர்பந்தம். சில இடத்துல பேசாமலே போயிடுறான். அப்ப அந்த ஞானத்துக்கு எந்த மாதிரியான பேச்ச உண்டு பண்றதுக்கு காரணத்துவம் யோக்கியதை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா தியானம் வந்தா ஒரே மாதிரியா பேசுவான்னு சொல்ல முடியாது. தியானம் வந்து பேசாத இடத்துல அந்த தியானமானது எப்பேற்பட்ட விவகாரத்தை அபிலபனம் அபிலபத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியதை உள்ளதுன்னு நம்மளால பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா அந்த தியானம் என்ன தியானம்னு சொல்ல முடியாது. என்ன விஷய தியானம்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த மாதிரி இடத்துல இந்த யோக்கியத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவா காரணத்தாவச்சேதகம்னு ஒரு ரூபத்தை சொல்லுவோம். ஏன்னா நாம பார்த்த தண்டங்கள்லாம் கட்டத்தை உண்டு பண்றது. இங்கேயோ இன்னும் புதுசா பார்க்கிற கட்டம் தண்டம் கட்டத்தை உண்டு பண்ணல, ஆனால் இது கட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை உள்ளதுதான் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அதுக்குதான் ஒரு அவச்சேதக தர்மம்னு சொல்லுவோம். இந்த தண்டமானது கடத்துக்கு காரணம்னு சொன்னா அது எந்த ரூபத்துல காரணம்? தண்டத்துவங்கிற ஒரு ரூபம், தண்டமாக இருக்கிறதுனால அது ஒரு காரணம். அது சுத்தி விடுறதுக்கு ஒரு சாதனமா இருக்கு, சக்கரத்தை சுத்தி விடுறதுக்கு. அதனால தண்டத்துவேன ரூபேன காரணம்னு சொல்றோம். அதுலயும் அப்ப காரணத்தை அவச்சேதகம் தண்டத்துவம். இந்த அவச்சேதகங்கிற ஒரு சப்தத்தை சொல்றோம். இந்த சப்தத்தை நம்ம பல அர்த்தத்துல இது பண்றோம். இந்த அவச்சேதகம் இருக்கு, இது எது காரணம் எது காரணம் இல்லை, காரணத்தாவச்சேதகம் அப்படின்னு இதை சொல்லுவோம். காரணத்தாவச்சேதகம்னு சொன்னால் அந்த தர்மம் அது காரணங்கிறத காமிக்கக்கூடியதாக இருக்கு சரியா? இந்த ரூபம் அந்த தண்டத்துவம் இருக்குன்னு சொன்னா ஆம் இதுவும் காரணத்தம் உண்டு, இதுலயும் காரணத்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அவச்சேதகமாக சொல்லக்கூடிய அந்த தர்மம் இருக்கே, அது பல ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு ஒரு தர்மம் கண்டுபிடிக்கிறாவா. காரணத்தாவச்சேதகம் காரியத்தாவச்சேதகம் எல்லாம் சொல்றான். காரியத்தாவச்சேதகம் இருந்தால் அது காரியம், காரணத்தாவச்சேதகம் இருந்தால் அது காரணம், இப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறது. காரியம் உண்டாகத்தா இல்லையாங்கிறது நமக்கு கணக்கு இல்லை. இப்ப தண்டத்துவங்கிறது காரணத்தாவச்சேதகம்னு சொன்னோம்னா, அந்த தண்டத்துவம் எந்த தண்டங்கள்ல இருக்கோ அத்தனை தண்டமும் கடத்துக்கு காரணம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பீஜம் இருக்கே, ஒரு அங்குரத்தை உண்டு பண்ணக்கூடிய பீஜம், அதுக்கு சஜாத்தியமான மற்ற பீஜங்கள், அங்குரத்தை உண்டு பண்ணாத பீஜம் எல்லாமே காரணம்தான். ஏன் அந்த இன்னொரு பீஜம் உண்டு பண்ணலன்னு சொன்னா அது வந்து சேரல, அதுக்கு சரக்காரி எல்லாம் சேரல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆக அந்த பிரீஹித்வம்ங்கிற ஒரு தர்மம் இருக்கிறதுனால இருந்தால் அந்த எல்லா பீஜமும் பிரீஹிய உண்டு பண்ணும் அப்படிங்கிற பொதுவாக நம்ம காரியக்காரண பாவத்தை கிரகிச்சுப்போம். அதே போல இந்த மாதிரி ஞானம் இருந்தால் இது இப்பேற்பட்ட விவகாரத்தை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கு அனுகதமாக ஒரு அவச்சேதக தர்மம் சொல்லணும். இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத பொருட்கள். ஏன்னா அந்த ஞானம் என்ன பேச வைக்கிறதுன்னு பார்த்தா தான் அதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி பேசணும், இந்த இந்த ஞானம் எப்படி பேச வைக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால பிரதிஸ்வம் ஒவ்வொரு தியானத்துக்கும் எந்தெந்த மாதிரி பேச வைக்கிற சக்தி இருக்குங்கிறத உத்தரனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அசர்வஜ்ஞ துர்விஜ்ஞேயம்னு சொல்லலாம். அவச்சேதகத்துவ பல நிர்ணயத்வா, அது எப்படி பேசக்கூடிய சாமர்த்தியம், அதுல எப்படி பேச வைக்கிற சாமர்த்தியம் அதுல இருக்குங்கிறத நம்மளால இப்ப தீர்மானம் பண்ண முடியாது. அவன் பேசினதுக்கு அப்புறம் தான் நிர்ணயம் பண்ண முடியும். ஒவ்வொரு தியானத்துக்கும் அது எப்படி பேச வைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது முடியாது. பிரதிஸ்வஞ்ச பல அதர்சனா, அஜனித பலே எந்த தியானம் அவனை பேச வைக்கலையோ, மூக்கனுக்கு ஏற்பட்ட அந்த தியானம், அந்த தியானத்துல அந்த எதை பேச வைக்கக்கூடிய யோக்கியதை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பிராதிஸ்விக யோக்கியதாயாம் மானாபாவா. அப்ப அவனுடைய தியானம் என்ன விஷயமே இல்லாமல் வந்ததுன்னு சொல்லாமோ? சொல்ல முடியாது. அவனுக்கும் தியானத்துக்கு விஷயம் உண்டு. அப்ப நீங்க சொல்ற லட்சணம் அந்த இடத்துக்கு வரல. அதனால நீங்க என்ன சொல்லணும், இது கடஜானம் அப்படின்னு சொல்லிட்டு, கடஜானம்னு சொன்னா கடம்னு அது பேச வைக்கும். கடஜானத்துவங்கிறது கடம்னு பேசாதவனுக்கு வந்த தியானத்திலையும் இருக்கு. அதனால அவன் கடம்னு பேசாட்டா கூட கடஜானத்துவங்கிறது இருக்கிறதுனால அதுக்கு யோக்கியதை இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது கடஜானம் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், ஏன்னா கட விஷயகமா இருக்கே அதனாலதான் அப்படின்னு சொல்லணும். கடாகாரமான விருத்தி வந்திருக்கு அதனால இது கடஜானம்னு சொல்லணும். கடாகார விற்பினா என்ன, கட விஷயக விற்பின்னு இருக்கும். அப்ப கட விஷயக விற்பி ஞானத்துவேனா அப்படின்னு சொன்னா, கட விஷயகம் எப்படி கண்டுபிடிச்சேன், இந்த யோக்கியதையை கண்டுபிடிக்கிறச்சியே நீங்க உங்களுக்கு கட்டம் அதுல விஷயம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப கட்டம் விஷயம்னா என்ன, கட விஷயத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்கும் போது நீங்க சொல்லக்கூடிய லட்சணத்திலேயே அந்த விஷயங்கிறது பிரவிஷ்டமாக இருக்கு. ஆக ஆத்மாச்சரியம்னு தோஷம் தான். கிந்து தத்ர 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 அனுகத தத்தத் விற்பி விஷயத்துவேனா, விற்பி விஷயத்துவேன சொன்னா விற்பிக்கு விஷயமாக இருக்கக்கூடிய கடாதி விஷயங்களை கொண்டு கடஜானத்துவேன படஜானத்துவேன அப்படின்னு சொல்றோம். கடஜானமாக இருந்தால் கடகா அப்படிங்கிற விவகாரத்துக்கு அது காரணமாகும், படஜானமாக இருந்தால் படகா அப்படின்னு சொல்றதுக்கு அது காரணமாகும், இப்படி தனித்தனியா சொல்றோம். அப்படியானால் கடஜானத்துவம் படஜானத்துவம் இதெல்லாம் முன்னாடி தெரியணும். கடஜானத்துவம்னா என்ன, கட விஷயக்கு தியானம், தியானத்துவம் அப்படின்னு சொல்லணும். விஷயம்னால என்னன்னு தெரியாதவனுக்கு இது கடஜானம் படஜானம் என்ன மாதிரி சொல்ல முடியும். விஷயம்னா என்னன்னு நிரூபணம் பண்ற காலத்திலேயே நீங்க விஷயத்தை போட்டு விஷய சப்தத்தை போட்டு அதுக்கு லட்சணம் சொல்லி கொடுக்குறீடே, இதுதான் ஆத்மாசிரியங்கிற தோஷம் வருது. ததாச்ச ஆத்மாசிரிய தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ஆத்மாசிரியம் ரெண்ட சொல்லி, இத ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்ட தெரிஞ்சுக்கணும், ரெண்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இது அந்யோன்யாசிரியம், ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் அந்யோன்யாசிரியம். அந்த ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு வஸ்து தெரிஞ்சிருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால் இது ஆத்மாஸ்திரியம். இந்த மாதிரி கொண்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நியாயாமத்தக்காரர் இன்னொரு லட்சணமும் சொல்லி வச்சார். அதாவது ஏற்கனவே அவர் கண்டனம் பண்ண கண்டனம் பண்ணினது, ஏற்கனவே உள்ளவரெல்லாம் கண்டனம் பண்ணின அந்த லட்சணத்தை மறுபடியும் நான் அதுக்கு பலம் கொடுக்குறேன்னு ஆரம்பித்தார். தியான கர்மத்தும் விஷயத்தும்னு ஒரு பட்சத்தை எடுத்து அது சரியாக வராதுன்னு கண்டிச்சு விட்டார். இவர் சொல்றார், சரிபடுத்துறேன் அதை. அதையவ தியான கர்மத்தும் விஷயத்தும், அதையவங்கிறது மேல நிரஸ்கங்கிறதுல அன்வைக்கப்படுது. அவர் சொல்றது என்னன்னா, தியான கர்மத்தும் விஷயத்தும், தியானத்துக்கு எது கர்ம காரகமோ, கர்ம காரகம்னு பேசக்கூடாது, கர்மாவாக இருக்கோ அது. கர்மானா என்ன? கர்மான்னு சொன்னாக்க எதை நாம் திவ்யாவிபக்தி போட்டு நிரூபணம் சொல்றோமோ அதுதான் கர்மா. கடம் ஜானாதி, கடம் ஜானாமி, கடத்தை அறிகிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடத்தைன்னு சொல்றோமோ இல்லையோ, இப்படி சொன்னால் அதுதான் கர்மா அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. கர்மகாரகம் கர்மத்துவஞ்ச ந காரக விசேஷா. கர்மத்துவம்னா என்னன்னா, அது ஒரு காரகம்னு சொன்னால் ஒரு சிக்கல் வந்தது. என்னன்னா, காரகம்னா அந்த கிரியையை உண்டு பண்ணக்கூடியதாக அது இருக்கணும். கிரியையை உண்டு பண்ணணும்னு சொன்னால் அது கிரியை வரத்துக்கு முன்னாடியே இருக்கணும். ஆனால் நமக்கு தியானம் வரத்துக்கு முன்னாடியே அதனுடைய விஷயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வரப்போறதை இன்னைக்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்போ தியானம் விஷயம், தியானம் வரத்துக்கு அந்த க்ஷணத்தில் அந்த வஸ்து இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை, அதனால அது காரகம்னு சொல்ல முடியாதுன்னு கண்டிச்சார் ஏற்கனவே. அதுக்கு சொல்றார், அப்படி நான் சொல்லவே இல்லை கர்மத்துவம் என்னன்னு. ஏன்னா அதீதாரூ ததபாவூகவே, கர்மத்துவங்கிறது ஒரு காரகமாக வச்சுட்டு நான் லட்சணம் சொன்னேன்னா அப்ப அதீதம் அநாகத விஷயத்துலலாம் இந்த லட்சணம் வராது போகும். ஆனா நான் அப்படி சொல்லலை. கிந்து கிரியாதீன வியவஹார யோகியத்துவ ரூப அதிசயவத்வம் கர்மத்துவம். கர்மத்துவத்துக்கு நான் வேற விதமான லட்சணம் சொல்லிடுறேன். கிரியை உண்டானத்தினால, அதாவது கிரியையால வரக்கூடிய ஒரு விசேஷத்தன்மையுடையது அது கர்மான்ட்டார். கிரியையால எதுல ஒரு விசேஷம் உண்டாகிறது, என்ன விசேஷம் உண்டாகிறதுன்னா வியவஹார யோகியத்துவங்கிற அதிசயம் உண்டாகிறது. இந்த ஞானங்கிற கிரியை உண்டானத்தினாலே, ஞானம் உண்டானத்தினாலே வியவஹார விஷயத்துவங்கிற விசேஷம் எந்த வஸ்துவுக்கு உண்டாகிறதோ அதுதான் அந்த ஞானத்துக்கு கர்மா. இதை நாம நல்லா புரிஞ்சு விடலாம். எனக்கு ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இருந்து கூட நான் அது இருக்குன்னு விவகாரம் பண்ண முடியாது இல்லையா. அது இருந்தா மாத்திரம் போறாது, தெரிஞ்சா தானே அதை நான் பேச முடியும், அதை பத்தி விவகாரம் பண்ண முடியும். அதனால இந்த தியானத்தினாலதான் அந்த வஸ்துவில விவகார விஷயத்துங்கிறது ஏற்படுறது. தெரியறதுக்கு முன்னாடி அது விவகாரத்துக்கு விஷயமாக இல்லை, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது விவகாரத்துக்கு விஷயமாகிறது. அப்ப அந்த விவகார விஷயத்துங்கிற அந்த அதிசயம் எதனால வந்தது? தியானத்தினால வந்தது. இதுதான் நான் தியானத்துக்கு கர்மான்னு சொல்றேன். கிரியாதீன வியவஹார யோகியத்துவ ரூப அதிசயவத்வம், இதுதான் ஞான கர்மத்துவம். ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இல்லாட்டா ரெண்டு மூணு இடத்துல சரியா வராதுங்கிற. அந்யதா கடங் கரோதீத்யாதவு அசித்தம் கட்டாதி ந ஜனகம். இந்த இடத்துல கொஞ்சம் தப்பெல்லாம் இருக்கு, திருத்திக்கணும். அசித்தம் கட்டாதி ந ஜனகம் சித்தஞ்ச ந கிருதி கர்மா இது திவிதியா விபக்தி அனர்த்திகா சியா. சொன்னா இப்படிதான் கர்மத்தை சொல்லணும், இல்லைன்னா ஒரு குலாலகா கடம் கருவதி அப்படின்னு சொல்றாலும் இது பிரசித்தமான விவகாரம், இந்த விவகாரமே தப்பாக போயிடும். கடம் கருவத்தின்னு நாம எப்போ சொல்லுவோம்? கடம் அவன் பண்ணினதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டோம், கடம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லுவோம் கடம் கருவத்தின்னு இல்லையா. அப்ப எப்ப கருவத்தின்னு சொல்றோமோ அந்த கருவத்திக்கு கர்மா என்ன அப்படின்னு கேட்டா கடம் திவிதியா நம்ம படம் கடத்தை பண்ணுகிறான், உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவன் உண்டு பண்ணக்கூடிய பதார்த்தம் என்ன? கடம். அந்த கடம் வந்து கர்மகாரகம்னு சொல்றோம்னா அது இன்னும் உற்பத்தியே ஆகலையே, இவன் பண்ற காலத்துல பண்ணினதுக்கு அப்புறம் தானே வரப்போறது. இப்ப பண்ற காலத்துல உண்டாகாத அந்த கடம் இவன் செய்யக்கூடிய கிருதி அந்த கிரியைக்கு எப்படி கர்மகாரகம் ஆக முடியும்? கர்மகாரகம் ஆகலைன்னு சொன்னா கடம் கருவத்தின்னு எப்படி ஒரு விவகாரம் தப்பா போயிடும் இல்லையா. அதனால அவ என்ன சொன்னா, அதான் சொல்ற அசித்தம் கட்டாதி ந ஜனகம், இன்னும் உண்டாகாத கடம் இவன் பண்ணக்கூடிய வேலைக்கு கிரியைக்கு காரணமாகாது. அது உண்டாயிடுத்துன்னு வச்சுங்கோ, அப்ப அது கிருதிக்கு கர்மா இல்லை, அதான் உண்டாயிடுத்து. அப்புறம் என்ன உண்டு பண்ண வேண்டியிருக்கு? உண்டு பண்ணினதுக்கு அப்புறம் தானே அது சித்தமாறுது. அதனால அந்த திவ்யா விபக்திக்கு அர்த்தம் இல்லாமல் போகும். அதனால நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற கர்ம லட்சணத்தை வச்சுங்க சௌகரியமா இருக்கும். கிரியையால ஏற்படக்கூடிய ஒரு விசேஷம் எதுல உண்டாகிறதோ, விவகார யோகியத்துவங்கிற விசேஷம் எதுல உண்டாகிறதோ அதுதான் அந்த கிரியைக்கு கர்மான்னு வச்சுக்கோம். இது சரியா இருக்கு. இவன்லாம் அந்த கபாலம் பாலம் சேர்த்து இதெல்லாம் வேலை செஞ்சு இந்த வேலை பண்ணினத்தினால எது நமக்கு உண்டானதுன்னு கேட்டா, கடத்துல விசேஷம் உண்டாச்சு. இந்த கடமானது இவன் இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி விவகாரத்துக்கு யோகியமா இல்லை, அதாவது அவ்யாகிருதமாக இருந்தது. இவன் பண்ணினத்துக்கு அப்புறம் விவகாரம் யோகியமா போயிடுது, ஸ்தூலமா போயிடுது, எல்லாருக்கும் தெரியுறது, எல்லாம் வேலை செய்யறது. அதனால என்னாச்சு, இந்த குலாலன் பண்ணின கிரியையால விவகார யோகியத்துவம் அப்படிங்கிற விசேஷம் அந்த கடத்துக்கு வந்தது. அதனாலதான் குலாலகா கடம் கரோதி, அவனுடைய கிரியைக்கு அந்த கடத்தை கர்மாவாக சொல்றோம். ஆக பொதுவா எல்லா இடத்துலையுமே கர்மான சொன்னா அந்த கிரியையால ஏற்படக்கூடிய ஒரு விவகார ஒரு விசேஷத்தை விசேஷம் எதுல உண்டாகிறதோ அதுதான் அந்த கிரியைக்கு கர்மா அப்படின்னு சொல்லுவோம். கிராமம் கச்சதியில கூட அப்படிதான், கிராமம் கச்சதி தேவதத்தா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொன்னா இந்த தேவதத்தன் என்ன பண்றான், நடந்து போறான்னு வச்சுக்கோம். இவன் கிராமத்துக்கு வெளியில இருந்தா தான் கிராமம் கச்சதின்னு சொல்லலாம், கிராமத்துக்குள்ளே இருந்தா கிராமம் கச்சதி சொல்ல முடியாது. வெளியில இருந்துட்டு இவன் போய் இந்த கவனக்கிரியை முடிக்கிற காலத்துல இவன் கிராமத்துல இருப்பான், அப்பதானே கிராமம் கச்சதி ஆகும். அப்ப அந்த கிராமத்துக்கும் இவனுக்கும் இந்த சஞ்சோகம் இருக்கு, இவனுடைய சஞ்சோகம் அந்த கிராமத்துல ஏற்பட்டது, இதுதான் இவனுடைய கிரியையால வந்த ஒரு விசேஷம். கிராமத்துக்கு என்ன விசேஷம் வந்ததுன்னா தேவதத்த சஞ்சோகம்ங்கிறது ஏற்பட்டது. இந்த மாதிரி எல்லாருமே சொல்லலாம். ஓதனம் பச்சதி அப்படின்னு சொன்னா பாகம் பண்ணினத்தினால அந்த ஓதனத்துல என்ன இருக்குன்னா மார்த்தவம் மிருதுத்துவம் ஏற்பட்டது. முதல்ல அரிசியா இருந்தது, இப்ப வந்து பக்குவமாகி அது மிருதுவாக இருக்கு. இந்த மாதிரி கிரியையால வரக்கூடிய பலம் எதுல உண்டாகிறதோ அதுதான் அந்த கிரியைக்கு கர்மான்னு சொல்றதுதான் நியாயமான இது. அதே மாதிரி இப்ப ஞானத்தினால அந்த விஷயத்துல என்ன உண்டாகிறதுன்னு சொன்னா அது விவகாரத்துக்கு யோக்கியத்தை உண்டாகிறது, விவகார யோக்கியத்துங்கிற விசேஷம் உண்டாகிறதுனால அதை நாம வந்து ஞானத்துக்கு கர்மான்னு சொல்றோம். இது அதீதம் அநாதம் எல்லாத்துலயுமே வருது. ஏற்கனவே நடந்த விஷயம் கூட நமக்கு தெரியலேன்னு சொன்னா நம்ம அதை பத்தி விவகாரம் பண்ண முடியாது. பாவியான விஷயமும் தெரியலேன்னு சொன்னா அதை பத்தி ஒன்றும் பேச முடியாது. ஆனா தெரிஞ்சால் அந்த அதீதமும் பாவியம் ரெண்டையும் பத்தி நம்மளால விவகாரம் பண்ண முடியறது இல்லையா. அதனால அந்த விஷயத்துல கூட அந்த விவகார யோகியத்துவங்கிறோட விசேஷத்தை அந்த தியானமானது உண்டு பண்ணிடுறது. ஆகையால இந்த லட்சணம் சொன்னால் சரியா இருக்கும். தியானத்துக்கு விஷயம்னா எது, தியானத்தினால எது விவகார யோக்கியம் ஆகிறதோ அதுதான் தியானத்துக்கு விஷயம் அப்படின்னு லட்சணம் சொன்னால் சரியா இருக்கும்னு சொன்னார். இதுவும் நிரஸ்தம், இதுவும் சரியா இல்லைன்னு சொன்னதாக ஆச்சா. எப்படின்னு சொன்னா அந்த யோக்கியத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. விவகார யோக்கியத்துவம் ந விவகார ரூப ஃபலோபகிதத்துவம் குற்றச்சித் பிரதிருத்தே வியவஹாரே அவ்வியாப்தே. இது இருக்கட்டுமா இல்ல சொல்லி முடிச்சிட்டுமா? சரி, என்ன சொல்றாருன்னா விவகார யோக்கியத்துவங்கிற அதிசயம் அதுல உண்டானதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த தியானம் அந்த கர்மாவில தன்னுடைய விஷயத்துல விவகார யோக்கியத்துவத்தை உண்டு பண்ணினதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு இடத்தையும் இவன் பண்ற விவகாரத்தை வச்சுட்டு தானே கண்டுபிடிக்கணும். இந்த ஞானம் அந்த விஷயத்துல தான் இந்த யோக்கியத்தையை உண்டு பண்ணிருக்கு அப்படிங்கறத எப்படி நான் இப்படி பாக்குறேன்? இத்தனை பேர் தெரியுறா, நான் எல்லாரும் தியானம் உண்டாகிறது, இத்தனை பேர் தெரியறான்னு நான் எப்படி சொல்லணும், எப்படி சொல்ல முடியும்னு சொன்னா என்னுடைய தியானமானது இத்தனை பேரு கட்டியும் விவகார யோக்கியத்தையை உண்டு பண்ணிருக்குங்கிறது தெரிஞ்சுட்டா தான் சொல்ல முடியும். யாரையும் பத்தி நான் ஒன்றும் பேசவே இல்லை. அப்படி இருக்கும் போது இந்த தியானம் எந்த வியக்தியில விவகார யோகியத்தையை உண்டு பண்ணிருந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்ற, விவகார யோகியத்துவம் ந விவகார ரூப ஃபலோபகிதத்துவம் குற்றச்சித் பிரதிருத்தே விவகாரே அவ்வியாப்தே. சில இடத்துல தியானம் வந்தும் விவகாரம் பண்ணாத இடத்துல அந்த விவகார யோகியதை இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? முடியாது. சரி, ஸ்வரூப யோகியம்னா இருந்தா போறோம், விவகாரம் வரணுங்கிற அவசியம் இல்லை, அது விவகாரத்துக்கு யோகியமா இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டா போதும்னு சொன்னால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறார். நாபி தத் ஸ்வரூப யோகியத்துவம் விஷயத்வா தன்யஸ்ய தஸ்ய அசம்பவாதிதி பூர்வோக்து தோஷா. அது யோகியத்தை உள்ளே இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அது இந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்குங்கிறத வச்சுட்டு தான் யோகியத்தை இருக்குன்னு சொல்லலாம். பேசுறதுக்கு, விவகாரம் பண்றதுக்கு, வேண்டிய யோக்கியத்தை அந்த வஸ்துவில ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டால் அது தியானத்துக்கு விஷயம் ஆகிறது, அதனாலதான் அதுக்கு யோக்கியதை இருக்குன்னு சொல்லணும். அப்ப விஷயமாகறதுங்கிறதுக்கு தெரிஞ்சுட்டா தான் நீங்க சொல்லுற இந்த விஷயத்துவத்தை புரிஞ்சு முடியுங்கிறதுனால அதே ஆத்மாஸ்ரய தோஷங்கிறது திரும்பி வந்துருக்கு. பூர்வத்து பூர்வோக்த தோஷா, இதெல்லாம் இல்லாமல் அவச்சேதங்கள்லாம் இல்லாமல் நான் வேற எதுனா அதனுடைய யோக்கியத்தையை சொல்றேன்னு என்ன ஏற்கனவே அவர் சொன்னார். யோக்கியத்தைனா என்னன்னு சொன்னா வேற ஒரு காரணம் இல்லாததுனால விவகாரத்தை உண்டு பண்ணாமல் போனது சககாரி விரக பிரயுக்த காரியாபாவத்துவம், இதுதான் யோக்கியத்துவம்னு சொல்லுவோமே அப்படின்னு சொன்னான். இது வந்து அங்க சககாரி சேர்ந்ததுனா நிச்சயமா விவகாரத்தை உண்டு பண்ணிருக்கும், ஆனால் அது சககாரி சேராததுனால விவகாரத்தை உண்டு பண்ண முடியல, அதுதான் அதனுடைய யோக்கியத்தைன்னு சொன்னால் இதை கூட தெரிஞ்சுக்க முடியாதுன்னு. அனுகத அவச்சேதக தர்மம் வினா கசியாபி கிரகித்து அசத்தியத்வா, இது சககாரி இல்லாததுனால காரியத்தை உண்டு பண்ணலையா இல்ல யோக்கியத்தையே இல்லாததுனால காரியத்தை உண்டு பண்ணலையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால அந்த அவச்சேதக தர்மங்கிறது ஒண்ணு இருக்குது, பூர்வமே முதல்லயே அது யோக்கியம்னு தீர்மானம் ஆச்சுன்னா, காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்குன்னு தீர்மானம் ஆனாதான் இப்ப அது ஏன் காரியத்தை உண்டு பண்ண முடியலங்கிறத நம்ம தீர்மானம் பண்ண முடியும். அதனால இதையும் புரிஞ்சுக்க முடியாத விஷயமா தான் இது இருக்கு. அப்ப கடன் கரோத்தின்னு ஒண்ணு சொன்னாரு, அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இது வந்து அசத்காரியவாதம் சத்காரியவாதம் ரெண்டு பட்சம் இருக்கு. வேதாந்திகள் சாங்கியாயிவாதம் சத்காரியவாதம்னு சொல்லுவா, நையாயிக்காரெல்லாம் அசத்காரியவாதம். அசத்காரியவாதிகளுக்கு கஷ்டம், ஆனா சத்காரியவாதத்துல இந்த கஷ்டம் இல்லை. ஆனா அசத்காரியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா கடம் கரோத்தின்னு சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா, அந்த கடத்தை உண்டு பண்றதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த மண் கபாலம் இதை வச்சுட்டு ஏதோ வேலை செய்யறாங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பேசுறது கடம் கரோத்தி, ஆனால் அந்த கடங்கிற சப்தத்திலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அந்த கபாலத்தை தான் அப்ப புரிஞ்சுக்கிறோம். கபாலத்தை சேர்த்து விட்டு இருக்கான், சேர்த்து பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கான், வேலை பண்ணிட்டு இருக்கான், இதுதான் நமக்கு புரியறதான். அதனால அந்த இடத்துல அந்த கட சப்தத்துக்கு லட்சணையா அதனுடைய அவயவமான கபாலம் தான் அர்த்தம், நிரூக லட்சணா. ஓதனம் பச்சதி அப்படின்னு நாம சொன்னோம்னா நமக்கு என்ன புரியுறதுன்னா அந்த சாத்தை கொண்டு வந்து அவன் ஏதோ சமைக்கிறாங்கிறது இல்லை, தண்டுலத்தை வச்சுட்டு சமைக்கிறாங்கிறது தான் புரியுறது. அப்ப அந்த இடத்துல ஓதன சப்தத்துக்கே தண்டுலம்னு தான் அர்த்தம். சத்தியார்த்தம் வரலன்னு சொன்னா இப்படித்தானே நமக்கு புரியறது, லட்சார்த்தம் வச்சுங்கோ லட்சணான்னு வச்சுக்கணும். இது வந்து அவா சொல்லி கொடுத்தான் யாரு, அசத்காரியவாதிகள். சத்காரியவாதிகள் என்ன சொல்றான்னா இந்த கடம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு, முதல்ல அவ்யக்தமா இருக்கிறது இவன் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வியக்தமா போச்சுன்னு சொல்றான். ஆக கடன் கரோத்தின்னு இவன் சொல்றதுக்கு ஒரு கடம் அங்க இருக்கணும், இருந்தா தானே சொல்லலாம், தாராளமா சொல்லலாம் அந்த கடம் இருக்கு. எப்படி இருக்குன்னா அவ்யக்தமா இருக்கு, அதை வியக்தமாக்கினா அதுலதான் சரியா கொடுத்தது எனக்கு ரொம்ப சுலபம்னு சொல்ற. கடம் கரோதி இத்யத்ர சித்தஸ்யைவ கபாலாதே கிருதி கர்மதா, இது அசத்காரியவாதி மதத்துல. அப்புறம் என்ன ஒரு பிராக்கெட் போட்டிருக்கு பெருசா, அப்புறம் என்ன இருக்கு இதுல, கிருதி கர்மதா அங்கீகாரா வியாபாரியதையா, வியாபாரியதையா சித்தஸ்யைவ கிருதி கர்மதா அங்கீகாரா. வியாபாரியதையானா இவன் எதை வியாபாரத்துக்கு விஷயமாறுது, காரியம் எதை எதை பத்தின காரியம் பண்ணிட்டு இருக்கானோ சரி. இது ஏதோ அது பிராக்கெட் போட்டிருக்கு, ஆனா அதுக்கு முடிவே தெரியல. இங்க வியாபாரிய வியாபார காரியத்தையா சித்தத்தை இவ கிருதி கர்மத்தா அங்கீகாரா அதையவ,
வியாபாரியதையாக மட்டும் பிராக்கெட் சித்தத்தை
சித்தஸ்தைவ கிருதி கர்மதா அங்கீகார அதையேவ நிஷ்பாதனாவாசி தாது சமபிவ்யாகிருத கர்ம பதே சக்யாவயவே நிரூக லட்சணாம் ஆகுகு அசத்காரியவாதினா கடங்கரோதி. அதாவது உற்பத்திய சொல்லக்கூடிய ஒரு கிரியாபதம் வாக்கியத்துல பிரயோகம் பண்ணினோன்னா அந்த சமயத்துல அதுக்கு கர்மகாரகமா சொல்லக்கூடிய பதம் இருக்கே, அந்த பதத்துக்கு சக்கியார்த்தத்தை நேரம் எடுத்துக்கப்படாது, அந்த சக்கியார்த்தத்துக்கு அதுக்கு அவயவமா இருக்குமே, அதுக்கு மூல காரணம் எதுவோ மூலப்பொருளா இருக்கு அதைத்தான் அந்த சப்தம் குறிக்கிறதுன்னு வச்சுக்கணும். கடன் கரோத்தின்னு சொன்னா அந்த கடசப்தத்துக்கு இப்ப கபாலம்னு அர்த்தம், போதனம் பச்சத்தின்னு சொன்னா தண்டுலம்னு அர்த்தம். சத்காரியவாதினான் தூ பூர்வம் சதோபி அபிவியஞ்சனீயதையா ந காரகத்துவ கிருதிகர்மத்வயோர் அனுபபத்திஹி. சத்காரிய வாதத்துல கஷ்டமே இல்லை, இந்த கடன் ஏற்கனவே இருக்கு, அது அனபிவியக்தமாக இருக்கு, இவன் செய்யற வேலையில அது அபிவியக்தமாச்சு, அதனால இது கர்ம காரகம் சொல்றோம். ஆக ஜான கர்மத்துவங்கிறது இதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு முடிச்சா